இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உயிரும்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களை எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த செய்தியை கேட்கும்படியாய் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, எவைகளில் பொறுமையாய் இருக்க வேண்டும், எவைகளில் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக படிக்கப் போகின்றோம். பி டிலிஜென்ட் இன் திஸ் மேட்டர்ஸ் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கின்றோம். நாம் அநேக நேரங்களில் பொறுமை என்ற ஒரு காரியத்தை கைப்பற்ற வேண்டிய காரியத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நமக்கு தெரியும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் எவைகளில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும்? முதல் காரியம், ஜபத்தில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஜபத்தில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40:1 இவனமாக சொல்கின்றது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் ஜெபித்து விட்டு தேவனுடைய பதிலுக்காக அவர் பொறுமையுடன் காத்திருந்தார். பிறகு நாம் வாசிக்கும் பொழுது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படி என்றால் கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு ஜபத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் அளிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். அவ்வாறு நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சங்கீதம் 40:2 வாசிக்கும் பொழுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், நான் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, சில சமயங்கள் நான் குழியில் இருப்பது போல் இருந்தேன். ஆனாலும் கர்த்தருக்காய் நான் காத்திருந்த நிமித்தமாக கர்த்தர் என்னை பயங்கரமான குழியில் இருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் சில நேரங்களில் நாம் காத்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை இழக்க வேண்டியது இருக்கலாம். சில நேரங்களில் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் காத்திருப்பது நாம் பாதாள குழியில் இருப்பது போல் இருக்கலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், நான் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், அவர் என்னை படுகுழியில் இருந்து தூக்கிவிட்டார், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து அவர் என்ன செய்தார்? சங்கீதக்காரன் சொல்கின்றார், அவர் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அப்படி என்றால் நாம் குழியில் இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஜபத்திலே கர்த்தருக்காக பொறுமையுடன் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகின்றார் என்று சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், உம்மை தேடுகின்ற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகின்றவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்படி என்றால் கர்த்தரை தேடுகின்ற அனைவரும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பார்கள். அப்படி என்றால் கர்த்தர் அவர்களின் தேடுதலை கண்டார், கர்த்தர் அவர்களின் ஜபத்துக்கு பதில் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வேதாகமத்தில் அநேக வேதாக வல்லுநர்களை பார்க்க முடியும், விசுவாசத்தின் வல்லவர்களை பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் பொறுமையாய் இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். எபிரேயர் 16:15 நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்றுவார். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை அருளின தேவன், ஆபிரகாமிற்கு வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக எபிரேயர் 6:14 வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னவனமாக நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தராயிருக்கிறார், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி விடுகின்றார் என்று பார்த்தோம். இப்பொழுது இங்கே எபிரேயர் புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தந்திருந்தார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. அவ்வாறு வாக்கு தத்துவ நிறைவேற எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று ஒருவேளை நாம் கேட்டு பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. 75 வயதிலே ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு அவர் மீண்டுமாக கர்த்தர் கானான் தேசத்துக்கு அழைத்தார், இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அவருடைய வயது 75 இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார், 25 ஆண்டுகள் காத்திருந்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள நாம் எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டும், எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எவைகளில் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றால் ஜபத்தில் பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், ஜபத்தில் பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது சோர்வு ஏற்படலாம். சில நேரங்களில் ஏன் நான் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், கர்த்தர் ஏன் எனக்கு செவிசாய்க்க மாட்கின்றார் என்று நாம் கேட்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்காக சோர்ந்து போகாமல் ஜபத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். லூக்கா 18 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1-8 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விதவை தாயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு பட்டணத்திலே அநியாயமாய் விசிக்கக்கூடிய, அநியாயமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றார். அவன் வந்து தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கின்றான். ஆனால் இந்த விதவை தாய் இடத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமானாலும் இந்த விதவை தாயோடு கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தாய் என்ன நினைக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாயாதிபதியை சந்திக்க அவர்கள் செல்கின்றார்கள். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 18:3, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே நாம் பார்க்கின்றோம் அந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனுக்கும் பயப்படாதவன். ஆனால் அப்படியிருந்தும் இந்த விதவை அந்த நியாயாதிபதியிடம் சென்று என்னுடைய காரியத்தில் நீர் எனக்கு செவிசாய்க்க வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றார். முதலில் அந்த நியாயாதிபதி இதை ஏற்க மறுக்கின்றார். ஆனால் நாம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த விதவை வெகு நாள் வரைக்கும் அந்த நியாயாதிபதியை சந்திக்கின்றார். காலையில் சந்திக்கின்றால், மாலையில் சந்திக்கின்றால், எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நியாயாதிபதி முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த நியாயாதிபதி, இந்த பெண் என்னை மிகவும் வருத்தப்படுகின்றாள், எப்பொழுதும் என்னை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறாள், முதலில் இவளுக்கு நான் தீர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இங்கே தேவன் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இந்த விதவை எவ்வளவாய் பொறுமையாய் காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் ஜபத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குரிய நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படவில்லை, மனிதர்களுக்கும் பயப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நியாயாதிபதியே நன்மை செய்ய முற்பட்ட பொழுது உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் நீங்கள் காத்திருப்பதை விரும்புவாரா, உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக உதவி செய்வார். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைக்கின்றார் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஏன் நாம் காத்திருக்க வேண்டும், எதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதற்கான பதில் கர்த்தருக்கு தெரியும். நாம் அவருக்காக பொறுமையுடன் ஜபத்திலே காத்திருக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் பொழுது, இந்த விதவைக்கு கிடைத்தது போல, நியாயம் கிடைத்தது போல, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 8 வாசிக்கும் பொழுது, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகின்றவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீங்கள் உண்மையோடு அவருக்காய் காத்திருக்கிறீர்கள், ஜபித்தில் காத்திருக்கிறீர்கள், ஜபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2, எதில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும்? உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். முதலில் ஜபத்திலே பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று படித்தோம். 2, உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ரோமர் 12:12 இவ்வளமாக சொல்கின்றது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே வேதம் சொல்கின்றது உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். சில நேரங்களில் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இங்கே வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனை, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வருகின்றதா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதா, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றதா, நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது, நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை சரி செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்களை அவர் எடுத்து போடுகின்றார். அதற்கான நேரத்தை நாம் கர்த்தருக்கு தர வேண்டும். தேவன் நினைத்தால் நம்முடைய பிரச்சனையை ஒரே நிமிடத்தில் அவரால் மாற்ற முடியும். ஆனால் தேவன் நினைப்பது நமக்கு தெரியாது. என்னவென்று பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாத்திரம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பதில்லை, நம்முடைய எதிராளிகளுடைய பிரச்சனைகளையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். நாம் யோசிப்போம், இந்த பிரச்சனைக்கு இப்பொழுது தீர்வு கிடைத்தால் போதும் என்று யோசிப்போம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண அவர் விரும்புகின்றார். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உபத்திரவங்களில் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவ்வாறு பொறுமையாக காத்திருக்கும் பொழுது அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் வராதபடி கர்த்தர் அதை முற்றிலுமாக தகர்த்தி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். அதற்கு நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தில் அநேக வீரர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருந்த நிமித்தமாக அநேக ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சொல்லப்படக்கூடிய எஸ்தர் ராஜாத்தி மிக பொறுமையோடு காத்திருந்தாள். 3 உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனுடைய சன்னதியிலே காத்திருந்தாள். தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எஸ்தர் ராஜாத்தி காத்திருந்தாள். கர்த்தர் எஸ்தரை உயர்த்தினார். அந்த மகள் பொறுமையோடு காத்திருந்த நிமித்தமாக அந்த தேசத்திற்கு ராணியாய் மாற்றினதை நம்மால் பார்க்க முடியும். இன்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யூத குலத்தையே அழிக்க ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு காலம், உபத்திரவத்தின் காலம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் காலத்தில் எஸ்தர் பொறுமையோடு ஆண்டவரிடத்திலே ஜபத்திலே 3 காத்திருந்தாள். காத்திருந்ததற்கு பிறகு தேவன் அவளோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ராஜாவை சந்திக்கின்றால் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கிடைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் பொறுமையோடு உபத்திரவத்திலே பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். 3, சுபாவத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுபாவத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் சில நேரங்களில் நாம் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது திடீர் என்று கோபப்பட்டு விடுகின்றோம். சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களிடம் கோபப்படுகின்றோம், சில நேரங்களில் குடும்பத்தினரோடு கோபப்படுகின்றோம், சில நேரங்களில் அதிகாரிகளோடு கோபப்படுகின்றோம், சில நேரங்களில் நாம் சாலை ஓரத்தில் நடந்து செல்லும் பொழுது அல்லது நாம் பிரயாணமாய் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்களோடு கூட கோபப்படுகின்றோம். ஆனால் வேதம் சொல்கின்றது நம்முடைய சுபாவத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:2 இவனமாக சொல்கின்றது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இங்கே வேதம் சொல்கின்றது நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகுந்த சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சுபாவத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில பேர் சொல்வார்கள், என்னுடைய சுபாவமே நான் கோபப்பட்டு விடுவேன், என்னிடம் அதிகமாய் பேசினால் நான் கோபப்பட்டு விடுவேன், ஆகையால் என்னிடம் பேசாதீர்கள். ஆனால் நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது என்றால் பொறுமை உள்ள ஒரு சுபாவமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். 3 வாசிக்கும் பொழுது, சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி என்றால் நாம் பொறுமையோடு கூட கோபப்படாமல் சமாதான ஆவியோடு சமாதான கட்டினால் ஒருவரை ஒருவர் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யாக்கோப்பு 1:19 வாசிக்கும் பொழுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை இது, நாம் பேசும் பொழுது பொறுமையோடு பேச வேண்டும். நாம் சிலரிடம் கோபப்படும் பொழுது மிக தாமதமாய் கோபப்பட வேண்டும். நாம் கேட்கும் பொழுது மிக உற்சாகமாக தீவிரமாக கேட்க வேண்டும். இந்த காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்களாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பொறுமையை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய சுபாவத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம் அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கவும் என்றால், நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏசையா 48:9, என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்காரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருப்பேன். இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம், நம்மேல் அவர் பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மேல் பொறுமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யாத்திராகமம் 23:20, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் வெறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று காரியங்களை அவர் ஆயத்தம் செய்கின்றார். அப்படி என்றால் நாம் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் அவருடைய குணாதிசயமே பொறுமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாக ஓட வேண்டும். அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் தகர்த்தி விட்டு தேவனை நோக்கி பொறுமையோடு நாம் ஓடும் பொழுது இந்த ஓட்டத்தில் நாம் வெற்றி பெறுவோம் பிரியமானவர்களே. ஆகையால் எவைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு கேள்விக்கு நம் அநேக காரியங்களை இன்று நாம் படித்தோம். ஜபத்தில் பொறுமையாக இருப்போம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம், சுபாவத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருப்போம், நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் இருப்போம், வாழ்க்கையில் பொறுமை உள்ளவர்களாக இருப்போம், வெற்றியை கர்த்தர் தருவார். ஜபம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்து அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீரே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, எவைகளில் பொறுமையா இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். எங்களுக்கு பொறுமையின் ஆவியை தாருங்க, ஒற்றுமையின் ஆவியை தாருங்க. இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.